புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக உணவு தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் மூத்த குடிமை மருத்துவரான திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் உணவே மருந்து என்ற தலைப்பில் நமக்கு பல தகவல்களை வழங்கவிருக்கின்றார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உலக உணவு தினம். உணவு அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அத்தியாவசியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு உலக உணவு தினத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து நம்மளுடைய மருத்துவர் ஐயா அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கிறோம். முதல்ல ஐயா அவர்களை நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக நான் கூட வரவேற்கிறோம். ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய பண்பலை நேர்களுக்காக செஞ்சுக்கோங்க.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் மருத்துவர் டாக்டர் கே சரவணன் பேசுறேன். நான் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சமூக மருத்துவம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் மூத்த உதவி பேராசிரியராகவும் முதன்மை குடிமை மருத்துவராகவும் இருக்கிறேன்.
ஐயா, நான் சொன்னது போல மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில உணவு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. இந்த உலக உணவு தினத்தை நம்ம ஏன் கடைபிடிக்கணும், இதனுடைய நோக்கம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
நான் வள்ளுவரின் திருக்குறளோடு இந்த கேள்விக்கான விடையை கூறலாம் என்றிருக்கிறேன். அற்றால் அளவறிந்து உங்க, அது உடம்பு பெற்றான் நெடிது உயிர்க்குமாறு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கார். நம்ம ஒருவேளை சாப்பிட்ட உணவு என்ன உணவு சாப்பிட்றோமோ அதற்கு தகுந்தாற்போல் அடுத்த உணவு பசி எடுக்கும் பொழுது எடுத்துக்கொண்டால் உடம்பை நீண்ட நாட்கள் நெடிய நாட்கள் நல்ல ஆயுளுடன் நோயின்றி பார்த்துக் கொள்ளலாம் என்பதே திருக்குறளினுடைய கருத்தாகும். இந்த உலக உணவு தினம் இன்று அக்டோபர் 16 தேதி என்று உலகம் முழுவதும் வந்து அனுசரித்துக் கொண்டு வருகிறோம். இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து உணவு பழக்க வழக்க முறைகள்லாம் வந்து நிறைய பேர்கிட்ட சரியான உணவு பழக்க வழக்க முறைகள் எல்லாம் இல்லை. அதனால பல நோய்கள் ஏற்படுகிறது, பல இறப்புகள் ஏற்படுகிறது, அதனால வந்து பல உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. அந்த உயிரிழப்புகள்ல வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வந்து உணவு கெட்டு போகுதல், ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதனாலயும் வந்து நிறைய பாதிப்புகள்லாம் வருது. இதெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு தான் உலக சுகாதார நிறுவனம் வந்து இந்த தினத்தை உணவு தினமாக அனுசரித்துக் கொண்டிருக்கும். பாதுகாப்பான உணவு, சத்தான உணவு, தேவையான உணவு. இந்த உணவு பாதுகாப்பு தினத்துக்கான கருத்துருன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த கருத்துரு என்னன்னா Right to food for better life and a better future அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நல்ல வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்கும் உணவுக்கான அடிப்படை உரிமை அனைவருக்கும் தேவை என்பதே இந்த கருத்துருடைய பொருள். இது இதை வலியுறுத்துறாங்க. அதாவது வந்து நல்ல வாழ்க்கை முறை அமையணும், அதே போல எதிர்காலத்தில் வர சந்ததிகளுக்கும் அனைத்து விதமான சத்தான உணவுப் பொருட்களும் கிடைக்கணும். இது வந்து மனித வாழ்வினுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
ஐயா, உணவு அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தை நம்ம நிச்சயமா மறக்க முடியாது. நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாரம்பரிய உணவுகள் என்னென்ன, குறிப்பா நம்ம தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான பண்பு விருந்தோம்பல் அப்படிங்கிற பண்பு, தமிழர்களுடைய உணவு முறை மற்றும் விருந்தோம்பல் பண்பு எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இதற்கும் நான் ஒரு திருக்குறளை உதாரணமாக போரிட்டு காட்ட விரும்புகிறேன். மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஒழியும். அதாவது வந்து மருந்தைய வேண்டாம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் உண்ட உணவு செரித்த பிறகு பசி எடுத்த பின் சாப்பிடுகிறான் இல்லையா, அவனுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் மருந்தே தேவையில்லை. அதனாலதான் உணவே மருந்து அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய தமிழர்கள் இயற்கை சூழல் சார்ந்து இயற்கையான உணவு பழக்க வழக்கங்களை வந்து கொண்டிருந்தனர். அதாவது நம்முடைய தமிழர்கள் வந்து நிலத்தை வந்து 5 விதமாக பிரித்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று அந்தந்த விளை நிலத்திற்கு தகுந்தாற்போல் வரும் காய்கறிகள் மற்றும் அந்த உணவுப் பொருட்களை உண்டு மகிழ்ந்தார்கள். ஆனால் இன்று வந்து சூழ்நிலையே மாறிவிட்டது. நாம் வந்து எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கான உணவை எடுத்துக்கொள்ளாமல் மற்ற ஃபாரின்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஹெவி ஃப்ரூட்ஸு மற்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம சாப்பிட்றோம். அந்த பழங்கள்லாம் சாப்பிடும் பொழுது நம் மண்ணிலிருந்து தான் நாம் வந்திருக்கிறோம். நமக்கு அதுக்கு தகுந்தாற்போல் தான் செரிமானம் இருக்கும். அதனால வந்து தமிழர்களுடைய வாழ்வியல் முறையை நாமும் வந்து கடைபிடித்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் நோயின்றி வாழலாம். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வந்த பெண்ணை தவிப்பவன் ஏமாளி. அந்த போல அவையார் சொல்றப்பல பாத்தீங்கன்னா, நல்ல உணவு பழக்க வழக்க முறைகளை ஆரம்பத்திலிருந்தே குழந்தைகளுக்கு கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுத்தோம்னா நிச்சயமாக எதிர்கால சந்ததிகள் வலிமையான சந்ததிகளாக உடல் வலிமை மிக்கவர்களாக விளங்குவார்கள். நம்முடைய தமிழர்களுடைய ஒரு சிறந்த பண்பாடு என்னன்னா விருந்தோம்பல். அதாவது வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்துட்டாங்கன்னா போதும், அவங்க வந்து முகம் சுழிக்காமல் சளைக்காமலும் முகம் சுழிக்காமலும் அவர்களுக்கு விருந்தோம்பும் பண்பு இருந்தது. அந்த இதுவை வந்து வலியுறுத்தும் விதமாக விவேக சிந்தாமணியில ஒரு பாடல் ஒன்று உள்ளது. உப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உபசரித்து உப்பில்லா கோழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமொடு பாலொடு பாலண்ணம் முகம் கடுத்தே இடுவாராயின் கப்பிய பசி கடும் பசி ஆகும் தானே சொல்லிட்டு விவேக சிந்தாமணியில ஒரு பாட்டு இருக்கு. அது என்னன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற உணவு வகைகளை விருந்தினர் வந்தால் முகம் சுழிக்காமல் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் அவர்கள் வந்து சாப்பிட்டு விட்டு போகும் பொழுது நல்ல வாழ்த்தாய் வாழ்த்து விட்டு போவார்கள். அதை விட்டுட்டு நம்ம என்னதான் வந்து உயர்ந்த ரக உணவு பண்டங்களை கொடுத்து அவர்களை முகம் சுழிக்க வைத்து அனுப்புவோமானால் நிச்சயமாக அந்த விருந்து பயனளிக்காது. இதுதான் வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி திருக்குறள்ல ஒரு குறள் ஒன்று இருக்கும், விருந்தினரை எப்படி உபசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மோப்ப குழையும் மணிச்சை முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கொஞ்சம் லேசா வந்து அதாவது இந்த அணிச்சம்பு வந்து முகர்ந்தா நம்ம மோந்து பார்த்தோம்னா நிச்சயமா வந்து அது வாடி போயிடும். அந்த மாதிரி லேசா முகத்தை சுருக்கிட்டு விருந்து வைத்தால் கூட விருந்தினரின் முகம் அந்த விருந்து விருந்தினருக்கு உபயோகமாக இருக்காது, அவர்கள் மனம் வாடிவிடும் என்பதை இந்த பொருளினுடைய கருத்து. அதனால் விருந்தினர்கள் வரும்பொழுது குழந்தைகளுக்கும் அந்த விருந்தோம்பலின் தமிழர் பண்பாடை நாம் எடுத்து கூற வேண்டும்.
ஐயா, உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு ஒரு சரிவிகித உணவாக இருக்கணும் அப்படின்னு உங்களை போன்ற மருத்துவர்கள் உணவுத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்ப சரிவிகித உணவு அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழக்கூடிய ஒரு சூழல்ல எழுது, சரிவிகித உணவு அப்படின்னா என்ன, அது எப்படி எடுத்துக்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது நம்ம வாழ்றதுக்கு வந்து உணவு மிக மிக இன்றியமையாக இருக்கு. அந்த உணவு பாத்தீங்கன்னா அதில் என்னென்ன சத்து பொருட்கள்லாம் அடங்கி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக கார்போஹைட்ரேட் என்று சொல்லப்படும் மாவுச்சத்து பொருளும், புரதம் என சொல்லப்படும் புரோட்டீன், அதுக்கு பிறகு கொழுப்பு ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை தவிர மினரல்கள் விட்டமின்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதெல்லாம் சேர்ந்த ஒரு உணவு கலவை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அவன் உழைப்பிற்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைதான் நாம் சரிவிகித உணவு என்று சொல்கிறோம். இதை விட்டு விட்டு நாம் வந்து உணவுல வந்து கார்போஹைட்ரேட் மட்டுமோ இல்ல புரோட்டீன் மட்டுமோ இல்ல வந்து கொழுப்பு சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கொண்டா பாதிப்பு அந்த அது சம்பந்தப்பட்ட பாதிப்பு என்ன குறைவாக எடுக்கிறோமோ அந்த குறைபாடு ஏற்படும். இப்போ உதாரணத்திற்கு வந்து விட்டமின் ஏ சத்து உள்ள பொருட்களை குறைவாக எடுத்துக்கொண்டா நமக்கு வந்து விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படும். அதனால வந்து கண் நோய்கள், கண் பார்வை சரியா தெரியாது, மாலை கண் நோய் வரும். அதே போல வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அதே போல வந்து இந்த சுவாச சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் சரிவிகித உணவை நாம் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ஐயா, இப்ப உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. எப்படி வேணாலும் இன்னைக்கு சாப்பாடு வந்து நிறைய நம்ம சமைச்சு சாப்பிட்றோம், நிறைய கடைகளில் இன்னைக்கு சந்தைகளில் பல்வேறு விதமான உணவுகள் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. அப்போ எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஒரு மருத்துவரா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்க.
அதாவது சாப்பிடணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா வந்து எதை சாப்பிடுவது எப்படி சாப்பிடுவது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சுப்போம். எதையெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து சரி விகித உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதை வந்து எல்லா சத்து பொருட்களும் அடங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்ம வந்து நம்ம ஊரில் விளையக்கூடிய நல்ல கீரைகள், காய்கறிகள், கனிகள் இதையெல்லாம் வந்து நம்ம வந்து அன்றாட உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளணும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றாங்க, இல்லை வந்து மாவுச்சத்து உள்ள பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றாங்க. கொழுப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாக சாப்பிடும்போது அது இரத்த குழாய்களை வந்து ஒரு படிவை ஏற்படுத்துகிறது. அதை தான் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் பொழுது வந்து அதை அத்திரோஸ்கிளரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த படிவினால் வந்து இருதயத்திற்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டுடும், அதனால் வந்து மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி மாவுச்சத்து பொருட்களை அதிகமாக சாப்பிடுவதால் வந்து உடல் வந்து பருமன் ஆகிவிடும். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான உணவு வந்து எடுக்கணும், அதுவும் வந்து ஒரு சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை மட்டும் அல்லாமல் சரிவிகித உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு எதை சாப்பிடலாம்னு பார்த்தோம். எப்படி சாப்பிடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் சொல்லியிருக்காங்க நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து சில பேர் வேலைக்கு போறவங்களாக இருக்கலாம், பள்ளிக்கூடம் போற மாணவர்களாக இருக்கலாம், மற்ற வேலையை பார்க்கும் பெண்களாக இருக்கலாம், மற்ற விஷயங்களை செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் மக்களாக இருக்கலாம், இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா சாப்பிடுவதற்காக தனியான நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அந்த சாப்பிடக்கூடிய நேரத்தில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டே சாப்பிடுவதோ மற்றவருடன் பேசிக்கொண்டே சாப்பிடுவதோ கூடாது. என்னென்ன வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி இருக்கு, சீரியல்லாம் இருக்கு, அதை பார்த்து கொண்டே சாப்பிடுவோம். நம்ம வந்து உணவில் வந்து அரிசுவை இருக்கு, இனிப்பு புளிப்பு காப்பு கசப்பு ஓர்ப்பு துவர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அரிசுவையையும் நாம் வந்து உணர்ந்து சாப்பிடுகிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டே தெரியல. ஏன்னா நாப்பிலெல்லாம் வந்து டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிறது. அந்த இது சுவையை வந்து நாம் உணர்ந்து சாப்பிட வேண்டும். சாப்பிடும் பொழுதுதான் நன்றாக பற்களால் அரைத்து சாப்பிடும் பொழுதுதான் அது வந்து வயிற்றுக்குள் போய் அது தனித்தனியாக பிரிக்கும், தனித்தனி சத்து பொருட்களாக பிரிந்து தனித்தனி உறுப்புகளுக்கு போய் சேரும், தேவையற்ற பொருட்கள் மனம் வழியாக வெளியேறி விடுகிறது. இந்த மாதிரி வந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் யாருக்கூட பேசக்கூடாது, தொலைக்காட்சி பார்த்து கொண்டே சாப்பிடக்கூடாது, நன்றாக அரைத்த பற்களால் நன்றாக அரைத்து சாப்பிட வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்போ சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உண்ட உணவு செரிமான ஆயிட்ட பிறகு பசி என்ற ஒரு உணவு வரும் பாருங்க, அந்த பசி எடுத்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இப்போ வெள்ளடிச்ச சாப்பாடு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு மணி ஆயிட்டா நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் திறந்து வச்சுக்கிறோம், வேலையிலையோ இல்லை வந்து அலுவலகங்கள்லையோ மற்ற இடங்கள்லையோ வந்து நம்ம அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அது கூடாது. இப்போ காலையில் உணவு சாப்பிட்றோம், அது வந்து 3 மணி நேரம் இல்லை அது 4 மணி நேரம் இடைவெளி விட்டு நமக்கு பசியற்ற ஒரு உணர்வு வந்து விட்டால் தவிர மற்ற நேரங்களில் நாம் உணவை சாப்பிடக்கூடாது. இடையிடையே சாப்பிடக்கூடிய உணவுகளையும் நாம் தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும். அதனால வந்து நம்ம பசி எடுத்த பிறகு சாப்பிட்றது நல்லது. அதனாலதான் நான் ஏற்கனவே வந்து வள்ளுவர் வந்து குறிப்பிட்டது கூட, மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்து எது அற்றது போட்டி விடும், பசி எடுத்த பிறகு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு தான் இன்னொரு பழமொழி இருக்கு, பசித்த புசி அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய தமிழ் மொழிகளில் தமிழ் இலக்கியங்களில் நல்ல நல்ல பழமொழிகள் அறநெறி கருத்துக்கள்லாம் இருக்கு.
ஐயா, இன்னைக்கு உணவு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம ஒரு 40-45 வயது கடந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இயற்கையை சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது. சர்க்கரை வியாதி வந்துட்டாலே நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையே பாதி முடிவு முடிஞ்சிருச்சு, இனிமேல் நான் எந்த உணவும் சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கவலையிலேயே நிறைய உணவுகளை சாப்பிட முடியல அப்படிங்கிற வருத்தத்திலேயே அவங்க இருக்க ஆரம்பிச்சிடறாங்க. சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னு நிறைய பயப்படுறாங்க. எல்லா எந்த உணவுகள் எடுத்தாலும் எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, இந்த உணவு எடுத்துக்கிட்டா எனக்கு சர்க்கரை அதிகரிச்சிடும், அதை வேணாம் வேணாம் அப்படிங்கிறது ஒரு ஒதுக்கி தள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்ப சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
உலக உணவு தினத்துக்காக இந்த சிறப்பான கேள்வி கேட்டிருக்காரு நிருபர். அதாவது வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்க என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா வந்து சர்க்கரை வியாதி என்பதை வந்து முதலில் சிறிதளவு தெரிந்து கொள்ளணும். என்னன்னா சர்க்கரை வியாதின்னா நம்ம உடம்புல வந்து கார்போஹைட்ரேட்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதில் உள்ள குளுக்கோஸ் சர்க்கரை அளவை வந்து ஜீரணிக்கக்கூடிய அந்த இன்சுலின் என்ற வேதிப்பொருள் வந்து சரியான முறையில் வேலை செய்யாததுனால, சரியான முறையில் வேலை செய்யாததனாலும் அதனுடைய சுரப்பு குறைவாக இருப்பதனாலும் நமக்கு வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அந்த குளுக்கோஸினுடைய அளவு வந்து அதிகமாகிடுது. இப்போ சாப்பிட்டு அந்த கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து பொருள்லாம் சாப்பிட்டோம்னா வந்து நமக்கு வந்து அந்த குளுக்கோஸ் அதிகமாகிடுது. அதை செரிமானம் செய்வதற்கு நமக்கு தேவையான இன்சுலின் கிடைப்பது கிடையாது. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணணும், சர்க்கரை வியாதி வந்தவங்க மருத்துவர் தரும் ஆலோசனைகளை கேட்டு அந்த மருந்தை உட்கொள்ள வேண்டும். சாப்பிடுவதற்கு முன் உள்ள மாத்திரைகளையும் சாப்பிட்ட பின் உள்ள மாத்திரைகளையும் சரிவர மாத்திரைகளையோ மருந்துகளையோ ஊசிகளையோ சரிவர போட்டுக் கொண்டு தர வேண்டும். போட்டுக்கொண்ட பிறகு என்ன சாப்பிடலாம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து உணவுல வந்து அளவு முறை தான், அதாவது இந்தந்த உணவை வந்து இவ்வளவு அளவு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும். அவங்க வந்து பொதுவாக வந்து கீரைகள் அதிகமாக சேர்த்துக்கலாம். காய்கறிகள்ல இருந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு, கிழங்கு ஐட்டம்ஸ், ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறது. அதே போல பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாக மிக மிக குறைவான அளவு எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். மற்றபடி கீரைகள் மற்ற காய்கறிகள் எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து சாப்பிடவே கூடாதுன்னு கிடையாது. அது வாழைப்பழமாக இருந்தால் மஞ்சள் வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம், சிறிய வாழைப்பழம். அதற்கு பிறகு வந்து மற்ற பழங்களாக இருந்தால் ஆப்பிளாக இருந்தால் ஒரு துண்டு எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ஆரஞ்சாக இருந்தால் ஒரு இரண்டு சுளை சின்ன சின்ன சுளைகள் எடுத்துக்கொள்ளலாம். பிறகு முழுதாக சாப்பிடக்கூடாது, அதாவது வந்து முழு ஆப்பிளையோ முழு ஆரஞ்சையோ வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் சாப்பிடுவது கூடாது. அதனால் அதே போல வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடிக்கு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. இடையில இடையில பசி வந்துருச்சுன்னா ஒரு சின்ன பிஸ்கெட், அதாவது வந்து இனிப்பு இல்லாத பிஸ்கெட்டை வந்து வாங்கி வச்சுட்டு அது வந்து இடையில வந்து அதாவது ரெண்டு உணவு முறை இருக்கும் இல்லையா, காலையில ஒரு தடவை சாப்பிட்றோம், மதியானம் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் வந்து இரவு சாப்பிட்றோம். இடையில வந்து பசி எடுக்கும்போது அந்த கொஞ்சம் பாலையோ சிறிதளவு ரெண்டு பிஸ்கெட் அந்த மாதிரி இந்த பிளெயின் மேரி பிஸ்கெட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்கெட் இனிப்பு குறைவான உள்ள பிஸ்கெட்டே எடுத்துக்கலாம். அது வந்து குறைவான அளவு தான் இருக்குது. இதுதான் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு வந்து சாப்பிடணும். அவங்க வந்து எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, இனிப்பு உள்ள பொருட்களை மிக 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 கவனமாக குறைவாக சாப்பிட வேண்டும்.
ஐயா, இது போல நம்ம சர்க்கரை வியாதி மாதிரியே அடுத்து நம்ம பொதுமக்கள் எல்லாருமே இயல்பாக சந்திக்கக்கூடிய ஒரு மருத்துவ ரீதியான பிரச்சனை இரத்த குறிப்பு. இன்னைக்கு இரத்த குறிப்பு அப்படிங்கிறது ஒரு 30 வயதுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்குமே கூட வர ஆரம்பிச்சது. ஒரு அதிக கோபம் வர்றதுனாலயோ ஒரு மன அழுத்தத்தினாலேயோ இரத்த குதிப்பு வந்துடுது. அதனால நிறைய பணிகள் செய்ய முடியாமல் ஒரு இடர்பாடுகள் ஏற்படுது. உண்மையிலே இரத்த குதிப்பு எதனால் வருது, இந்த இரத்த குதிப்பு வந்தவங்க எப்படிப்பட்ட உணவுகளால் அந்த இரத்த குதிப்பை சீராக இயக்கி செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, அதை பற்றி நம்ம சொல்ல முடியும்.
அதாவது இயற்கையிலே வந்து நம்ம ரத்தத்தில் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு சீரான அழுத்தம், அந்த குழாயில் ரத்த குழாயில் ஓடுதுன்னா அதுக்கான சீரான அழுத்தம் இருந்தாங்கன்னா அது சுழற்சி இதயத்திலிருந்து வந்து அந்த வெளித்தள்ளப்படுதில் அந்த ரத்தம் வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும் அந்த சுழற்சி சீராக நடைபெறும். அந்த அழுத்தமானது வந்து 120 அதாவது சிஸ்டாலிக் மேலே, அதாவது ரெண்டு அளவீடுகள் போடுவோம், 120/80 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மேலே இருக்கிற அளவு வந்து 120 130 வரைக்கும் இருக்கலாம், மில்லிமீட்டர் ஆஃப் மெர்குரி சொல்லுவாங்க, அதை வந்து சிஸ்டோல் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கீழே ஒரு அளவீடு எழுதுவோம் இல்லையா, அதை டயஸ்டோல் சொல்லுவோம். அந்த டயஸ்டோல் வந்து 70-85 வரைக்கும் இருக்கலாம். இதற்கு மேலே போகும்பொழுது அந்த அழுத்தம் போகும்பொழுது அந்த ரத்தத்தை ஓடக்கூடிய அந்த முறையை மாற்றும், அந்த ரத்த குழாயில் ஒரு விதமான அழுத்தத்தை அதிகமான அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து சில பேருக்கு வந்து தலை சுற்றல், மயக்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். இப்போ வந்து குணாதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோவப்படுறவங்க, டென்ஷன் ஆகுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ரத்தத்தில் வந்து அந்த அழுத்தம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் வந்து குறைக்கணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு உணவு தினம்ன்றதுனால வந்து உணவு அவர்கள் என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுக்கணும்னா முக்கியமாக இதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. உப்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை தவிர்க்க வேண்டும், உப்பு அதிகமான உள்ள உணவு பொருட்களை அவர்கள் தவிர்க்க வேண்டும். ரத்த கொதிப்பு வந்து விட்டால் அரை உப்பு தான் எல்லாத்துலேயும் சாப்பிடணும். அது சாப்பாடாக சோறாக இருக்கலாம், குழம்பாக இருக்கலாம், பொரியலாக இருக்கலாம், அல்லது வந்து வேறு விதமான உணவுப் பொருட்களாக இருக்கலாம். எல்லாத்துலேயும் பாதி பாதியான உப்புகள் தான் இருக்கும். உப்பு வந்து நிச்சயமாக வந்து ஒரு சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு, உப்பு இல்லா பண்ணுறோம் உப்பையிலேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நோய் வந்த பிறகு அந்த உப்பை வந்து குறைத்து பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும். சாப்பிட்டாதான் அந்த ரத்த அழுத்தம் மருத்துவத்தர மாத்திரைக்கு ஏற்ற மாதிரி அந்த ரத்த அழுத்தமும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ அவங்க வந்து ரத்த குறைப்புள்ளவங்க இந்த இறைச்சி சம்பந்தப்பட்ட பொருட்களை அதிகமாக எடுத்து முட்டை எடுத்துக்கிறோம். முட்டையில மஞ்சள் கருடை அதிகமான கொழுப்புகள் இருக்கும். வெள்ளை பாகத்துல வந்து புரதம் சொல்லக்கூடிய புரோட்டீன் இருக்கும். அந்த வெள்ளை பாகத்தை எடுத்துக்கொண்டு அந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட அந்த மஞ்சள் பாகத்தை நாம் உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி மீன் பாத்தீங்கன்னா குழம்புல போட்ட மீன் சிறிய மீன்கள் சாப்பிடலாம், பெரிய மீன்கள் சாப்பிடக்கூடாது. கொழுப்பு அதிகப்பட்ட மீன்கள்லாம் வந்து நமக்கு வந்து நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும். அதே போல வந்து இந்த அசைவ உணவு சமைக்கும் பொழுது எப்பயுமே காரமும் உப்பு தூக்கலா இருக்கும். அதை வந்து நம்ம குறைக்கணும். இப்ப அசைவ உணவு வந்து அவங்க வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சக்கரவியாதி உள்ளவங்களும் சரி, ரத்த கொதிப்பு உள்ளவங்களும் சரி, அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதனால வந்து உணவு சரிவிகித அளவு முறையை கடைபிடித்து அவர்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். உடம்புக்கு வந்து உடல் பருமனாக இருந்தால் அதை குறைப்பதற்கான உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். அதே போல சரியான உறக்கம், நன்றாக உறங்கி எழுந்துக்க வேண்டும். நன்றாக உறங்கி எழுதுனா இந்த ரத்தத்துல ரத்த குழாயில வந்து அழுத்தம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
ஐயா, இன்னைக்கு உணவு அப்படின்னு சொல்றப்ப அதிகமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் குழந்தைகள். இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய இந்த நொறுக்கு தீனிகளை வந்து அதிகமா வாங்கி அதிகமா விரும்பி உண்றாங்க. உணவுகளுக்கு இணையா இந்த நொறுக்கு தீனிகளை ரொம்ப விரும்பி உண்றது சரியானதா? உண்மையாலுமே குழந்தை பருவத்துக்கு ஏற்ற உணவு வகைகள் என்னென்ன? பெற்றோர்கள் அவங்களுக்கு ஏற்ற எந்த மாதிரியான உணவுகளை கொடுத்தா அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது குழந்தை பிறந்தவுடன் தாய்ப்பால்தான் சிறந்த உணவு. அந்த உணவு தவிர வேறு எதுவும் வந்து குழந்தைகளுக்கு வந்து 6 மாதங்கள் வரைக்கும் தாய்ப்பாலை தவிர ஒரு சிறந்த உணவு கிடையாது. அதனால எல்லா தாய்மார்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்கும் தண்ணீர் கூட கொடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து தாய்ப்பாலே எல்லா விதமான சக்திகளும், நோய் எதிர்ப்பு சக்திகள் அளிக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடி சத்து, அதே போல நீர் சத்து இருக்கு, புரத சத்து இருக்கு, எல்லாமே குளுக்கோஸ் சத்து இருக்கு, எல்லாமே அடங்கி போயிருது. அதனால குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை தவிர ஒரு சிறந்த உணவு இல்லை. அதுக்கு பிறகு வந்து குழந்தை வந்து பெருசா வளர வளர நம்ம இணை உணவுகள் கொடுக்கணும். அதை எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து 6 மாதம் ஆயிருது, தாய்ப்பாலுடன் இணை உணவு கொடுக்கணும்னு சொல்றோம். இணை உணவுனா என்னன்னா வந்து இந்த ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அது சாதத்தை கூட நல்லா மசிய வச்சு கொடுக்கலாம். இல்லாட்டி கேரட் நல்லா வேக வச்சு, இல்ல வந்து காய்கறிகள் நன்றாக வேக வைத்து குழந்தைகளுக்கு ஊட்டலாம். அதே போல வந்து கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிஸ்கெட்டு இதெல்லாம் வந்து பாலில் குழச்சி ஊட்டலாம். அதே போல நன்றாக வளர்ந்த குழந்தைகள் ஒரு 1.5 வயது 2 வயதெல்லாம் ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களையே சிறிதளவு கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகிடுச்சு. அதாவது வந்து நிறைய பிள்ளைகள் வந்து இந்த உருளைக்கிழங்காக பண்ண சிப்ஸு, எண்ணெய் பொருட்களையெல்லாம் பண்ண உணவுப் பொருட்கள், மற்ற வந்து இந்த சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய விரும்பி வந்து பெற்றோர்கள் தராங்க. இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு தரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பசி மந்தமாகி முடிகிறது. இன்னொரு பக்கம் வந்து குழந்தைகளுடைய எடை கூடுதலாக ஆகி அவர்களுக்கு சிறு வயதிலேயே இரத்த கொதிப்பும் சர்க்கரை வியாதியும் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. இதனையெல்லாம் தடுக்கும் பொருட்டு குழந்தைகளுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்தே சரி விகித உணவு, அறுசுவை உணவு கொடுத்து பழக வேண்டும். தேவையில்லாமல் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்து மைதாவால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களையும் மற்ற உணவுப் பொருட்களையும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் குழந்தைகள் பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரி வந்து கடையில எல்லாம் வாங்கும் பொழுது குழந்தைகளுக்கான உணவும் சரி, பெரியவர்களுக்கான உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுதும் அந்த கடை சுத்தமாக இருக்கிறதா என்பதை வந்து பார்க்கணும் முதல்ல. அதுக்கு பிறகு அவர்கள் அங்கு வேலை செய்பவர்கள் அந்த ஹோட்டலிலோ அந்த உணவகத்திலோ பணிபுரிபவர்கள்லாம் எப்படி இருக்காங்க, சுத்தமாக இருக்காங்களா, அந்த உணவை வந்து சுத்தமாக செய்கிறார்களா, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் அந்த உணவு உணவகத்தில் வந்து அந்த இதோ உணவுப் பொருட்களை நாம் வாங்கணும். அந்த மாதிரி ஒரு தயாரிப்பு வாங்குறோம், ஒரு பிஸ்கெட் வாங்குறோம், அதில் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் எது வரைக்கும் வந்து அதை உபயோகப்படுத்தலாம் என்றதை பார்த்து வாங்கணும். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து தண்ணீர் பாட்டில்லாம் வந்து 20 ரூபாய் விலை கொடுத்து வாங்குறோம். அதெல்லாம் கூட வந்து எல்லாரும் அனைவரும் தண்ணீர் பாட்டில் இல்லை இப்போ கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்றோம். அதில் கூட வந்து நம்ம நிச்சயமாக வந்து என்னைக்கு தயாரிப்பு என்னைக்கு அந்த மாதிரி வந்து பிறகு வந்து எண்ணிக்கை வரைக்கும் சாப்பிடலாம், அதெல்லாம் வந்து பார்த்து வாங்கி கொடுக்கணும். ஏன்னா வந்து இன்னைக்கு குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பர்த்டேலாம் வரும்பொழுது நிறைய கேக்லாம் வந்து வாங்கி கொடுக்குறோம். கேக்லாம் வந்து வாங்கி கொடுக்கும்போது அது எப்போ செய்யப்பட்ட கேக்கு, எப்படி செஞ்சுருக்காங்க, எந்த கடையில் செஞ்சுருக்காங்க, யார் செஞ்சுருக்காங்க, இந்த விவரம்லாம் வந்து நம்ம முழுசாக வந்து கேட்டு அறிஞ்சிக்கிட்ட பிறகு தான் வாங்கி கொடுக்கணும். இதனால் வந்து நிறைய குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பேப்பர் அதாவது வந்து தினசரியில் பார்க்குறோம், தொலைக்காட்சியில் பார்க்குறோம், வானொலியில் கேட்குறோம், நிறைய குழந்தைகள் வந்து உணவு ஃபுட் பாய்சனிங்னால பாதிக்கப்பட்டு இறப்புக்கு ஆளாகிறது. இதெல்லாம் வந்து தவிர்க்கும் பொருட்டு நாம் வந்து இந்த மாதிரியான தர விஷயங்களை பார்க்க வேண்டும். பார்த்து குழந்தைகளுக்கு நல்ல உணவுப் பொருட்களாக, பாதுகாப்பான உணவுப் பொருட்களாக வாங்கி கொடுக்கும் பொழுது உணவு விஷமாதல் தடைப்படுகிறது.
ஐயா, நம்ம இந்த உணவுல அடுத்தபடிய பார்க்கக்கூடியது நம்மளுடைய கர்ப்பிணி பெண்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் உணவு விஷயத்துல எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னு நிறைய மருத்துவர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு அறிவுரை வழங்கிட்டே இருக்காங்க. ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு சில வகை உணவுகள் ஏற்றதா இல்லை, அது அவங்களுக்கு சாப்பிடும் பொழுது ஒரு வாந்தியோ அல்லது உடல் சோர்வோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு சில பேருக்கு எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயங்கள் நிறைய பேர் தெரியாமலே இருக்காங்க. இன்றைய உலக உணவு தினத்துல கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம், என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்க?
அதாவது கர்ப்பிணி பெண்கள் என்னும்போது வந்து அவங்க வந்து ஒரு பொருள் கிடையாது, அவங்க கருப்பையில இன்னொரு உயிர் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த உயிருக்கு தேவையான புரதம் மற்ற சத்து பொருட்கள் எல்லாம் தேவைப்படும். அதனால வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து சாதாரண அளவை விட இன்னும் கூடுதலாக உணவுல வந்து அந்த எரிபொருள் தரக்கூடிய உணவு பொருட்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டா தான் நல்லது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா கீரை காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். பிறகு இறைச்சியில பார்த்தீங்கன்னா வந்து இறைச்சி வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறையோ இல்லை வந்து ஒன்று விட்டு ஒரு நாளோ வந்து சாப்பிடலாம். முட்டை பெரும்பாலும் தினமும் வந்து ஒரு முட்டை சாப்பிடுவது நல்லது. அதே போல இறைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை, மூணு நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. பெரும்பாலும் வந்து கீரை காய்கறிகள் பழங்கள் தான் ரொம்ப முக்கியம். இந்த பழங்கள்லாம் சாப்பிடும் பொழுது நார்ச்சத்து பொருட்கள்லாம் இருக்குது, விட்டமின்ஸ்லாம் கிடைக்கும், குழந்தைக்கு தேவையான வளர்ச்சியும் வந்து நன்றாக நடக்கும். அந்த மாதிரி வந்து கர்ப்பம் கர்ப்பிணி பெண்கள் மட்டுமல்ல இந்த பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் உணவில் வந்து அதிகமான எரிசக்தி எரிபொருள் தேவைப்படுகிறது. அந்த எரிபொருள் தேவைன்னா நம்ம வந்து உணவை அதிகமாக எடுத்துக்கோ, அந்த சாதாரணமாக எடுப்பதை விட அளவு அதிகமாக எடுக்கணும். இப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து சாதாரணமாக உணவுப் பொருளில் வந்து 2800 கிலோ கலோரிஸ் சாதாரண பெண்கள் எடுக்கிறாங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து பிளஸ் கூடுதலாக வந்து 350 கிலோ கலோரிஸ் வந்து எடுக்கணும். அந்த மாதிரி ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து ஒரு கிலோகிராமுக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் தான் தேவை. இப்போ வந்து 60 கிலோகிராம் வந்து ஒரு பெண் இருக்காங்கன்னா வந்து 60 kg இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 கிராம் ப்ரோட்டீன் பர் kg பாடி வெயிட், 60 கிராம்ஸ் ப்ரோட்டீன் வந்து தேவைப்படுது. அந்த அளவுக்கு வந்து நம்ம உணவுல வந்து எடுத்துக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும். பிறகு வந்து மருத்துவர்கள் தரக்கூடிய ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு நடக்கணும். பிறகு வந்து இந்த குழந்தை மேம்பாட்டு வளர்ச்சி அந்த இது உள்ள ஊட்டச்சத்து மற்றும் குழந்தை மேம்பாட்டு மையம் அதுல ICDS சொல்லுவாங்க, அந்த சென்டர்ல இருந்து சத்து மாவெல்லாம் தருவாங்க. அந்த கர்ப்பிணி பெண்கள் அந்த சத்து மாவுல எல்லாம் வந்து வாங்கி சாப்பிடணும். இன்னைக்கு வந்து மதிப்பிற்குரிய அதாவது உலகின் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மா அவர்களின் சார்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இலவசமாக உணவு பெட்டகம் சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது. பிறகு வந்து இந்த கேஷ் பெனிஃபிட்டும் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஊட்டச்சத்துள்ள உணவை சாப்பிட்டு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்முடைய அரசு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து முறையாக பயன்படுத்திக்கிட்டு குழந்தை வளர்ச்சியை ஊக்கப்படுத்தி குழந்தை வந்து உடல் வளர்ச்சி மட்டுமல்ல மூளை வளர்ச்சியையும் நாம் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுதே வந்து நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு வந்து குழந்தை பிறந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். அப்பையும் வந்து நமக்கு தேவையான எரிபொருள் அதிகமான அளவுக்கு தான் தேவைப்படும். அப்பையும் வந்து நம்ம அதிகமான அளவு சாப்பிட வேண்டும். பிறகு வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் முறையாக வந்து எல்லா உணவுகளையும் வந்து சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்களும் சரி குழந்தைக்கு பால் கொடுக்கும் தாய்மார்களும் நன்றாக உணவை வந்து சாப்பிட வேண்டும். கீரை காய்கறி இறைச்சி முட்டை மீன் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது நல்லது.
ஐயா, இன்னைக்கு நம்முடைய அனைவருடைய குடும்பத்திலையுமே ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட வயதான ஆண்களும் சரி வயதான பெண்கள் தாத்தா பாட்டு எல்லாருமே நம்மளுடைய கூட்டு குடும்ப வாழ்க்கையில அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த வயதானவர்கள் எப்படிப்பட்ட உணவுகளை வந்து உட்கொள்ளணும்? ஒரு சில வயதானவர்களுக்கு எல்லோரும் மாதிரியான இயற்கையான உணவுகளும் ஏத்துக்கிறது இல்லை, அந்த உணவு சில பேருக்கு ஜீரணிக்காம போகுது. வயதான ஆட்கள் எப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிட்டா அவங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமா சீரா இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது வயதாக ஆக நம்முடைய செயல்திறன் குறைந்துவிடும். வேலையை செய்யும் உந்துதலும் குறைந்து வரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அந்த செயல்திறனுக்கு தக்கவாறு உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். எப்படி எடுக்கணும்னா முன்னாடி சொன்ன மாதிரிதான், அந்த விஷயத்துல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, பசி எடுத்த பிறகுதான் சாப்பிடணும். ரெண்டாவது வந்து புரத சத்து அதிகமுள்ள பொருட்களை, இந்த பருப்பு வகைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பருப்பு வகைகள், பால், மீன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு வந்து அவங்க வந்து தேவையான உணவுப் பொருட்களை வந்து எவ்வளவு பசி எடுத்தோம், எவ்வளவு வந்து வயிறு கொண்டதோ அந்த அளவுக்கு சாப்பிடணும். இடையில இடையில எதுவும் சாப்பிடு வருது வந்து தவிர்க்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சக்கர வியாதி, ரத்த கொதிப்பு எல்லாம் இருக்கலாம், அதுக்கு தகுந்தவாறு தன் உணவு முறைகளிலையும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இப்போ வந்து சில பேர் வந்து வயதானாலும் வேலைக்கு செல்பவர்கள் இருப்பார்கள், அவர்கள் வந்து மயக்கம் வராமல் இருக்கணும்னா தேவையான அளவு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இடையிடையே வேணும்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பால் சாப்பிடலாம், பிஸ்கட் சாப்பிடலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், இல்லை சுண்டல் சாப்பிடலாம், கடலை வேக வைத்த கடலை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். பிறகு வந்து இனிப்பு வகைகளை, அதாவது ஸ்வீட்ஸ், அதிகமான இனிப்பு சுவையில் உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதே போல அதிகமான காரம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை அவர்கள் தவிர்க்க வேண்டும். எளிதாக வயதானவர்கள் பொதுவாக எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள்.
ஐயா, இதுவரைக்கும் இன்றைய உலக உணவு தினத்துல உணவு தினம் ஏன் நம்ம கடைபிடிக்கிறோம், சரிவிகித உணவு அப்படின்னா என்ன, குறிப்பா நம்ம எப்படி சாப்பிடணும், சர்க்கரை வியாதிக்காரர்கள், இரத்த கொதிப்பு உள்ளவங்க, குழந்தைகள், குறிப்பா கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் எப்படிலாம் சாப்பிடணும், அவங்களுடைய உணவு பழக்கத்துல எப்படிப்பட்ட காய்கறிகள் உணவுகளை அவங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறது குறித்து மிகச் சிறப்பான, மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா இன்றைய உலக உணவு தின வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம்.
இன்னைக்கு உணவு தினத்தை முன்னிட்டு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை வந்து வடிவமைத்து கொடுத்த புதுகை பண்பலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை உணவு எப்படியெல்லாம் சாப்பிடணும், நம்ம விருந்தோம்பல் பண்பு, தமிழருடைய விருந்தோம்பல் பண்பு எப்படி இருக்கணும், அதை எப்படி குழந்தைகளுக்கு சொல்லித் தரணும், அதே போல வந்து கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் எப்படி சாப்பிடணும், சரிவிகித உணவுன்னா என்ன, அப்போ பிறகு ரத்த கொதிப்பு வந்தவங்க, சக்கர வியாதி வந்தவங்க எல்லாம் எப்படி எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து உணவு தான் மருந்து. அந்த மாதிரி வந்து நம்ம கடைக்கெல்லாம் செல்லும் பொழுது நிச்சயமா வந்து அந்த மேனுபேக்சரிங் ரேட், தயாரித்த தேதி என்னைக்கு வரைக்கும் சாப்பிடலாம்ன்றதை பார்க்கணும். அப்படி வந்து அதுல இல்லை இல்லாவிட்டால் வந்து நம்ம வந்து முறையா வந்து எங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த உணவுப் பொருளை தடை செய்ய வேண்டும். இது வரைக்கும் வந்து இந்த பயனுள்ள நிகழ்ச்சியை கேட்டு அறிந்தமைக்கு புதுகை பண்புடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை உணவே மருந்து என்ற தலைப்பில் நாம் அனைவரும் எவ்வாறு உணவு உட்கொள்ள வேண்டும் என்ற தகவல்களை நமக்கு வழங்கிய டாக்டர் கே சரவணன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.